உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சுவாமிகளுக்கு ஸ்தோத்திரங்கள் மேலே ரொம்ப பிரியம். கணேச பஞ்சரத்துலேருந்து ஹனுமத் பஞ்சரத்தம் வரைக்கும் சுப்பிரமணியம் பஜங்கம் எல்லா ஸ்தோத்திரங்களையும் விரும்பி கேட்பார். எல்லாரையும் படிக்க சொல்லி என்கரேஜ் பண்ணுவார். என்ன கஷ்டத்துக்கானாலும் ஸ்தோத்திர பாராயணத்தை அதிகமாக அவர் உபதேசம் பண்ணுவார். இந்த சின்ன ஸ்தோத்திரமானாலும் பெரிய அனுகிரகம் பண்ணுங்கிறது அவருடைய வாழ்க்கையிலே அவர் கற்ற அனுபவ பாடம். அதனால் ஏற்பட்ட நம்பிக்கை, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சுவாமிகள் சின்ன வயசுலேருந்தே இயல்பாக நம்மலாம் ஒரு நாவல் ஃபிக்ஷனை வச்சுட்டு மணிக்கணக்காக படிக்கிற மாதிரி அவர் ஸ்தோத்திரங்கள், ராமாயணம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா சித்தி தேடிட்டு வருவாளாம். குழந்தை சாப்பிடலேடா, மணியாச்சு, நாளாக போகிறது அப்படின்னு தேடின்னு வந்து கூட்டின் போய் சாப்பாடு போடுவாளாம். அப்படி ராமாயணத்துலலாம் மூழ்கி அது வாசித்து அது என்ஜாய் பண்ணியிருக்கார். 10 வயசில் அது இன்னும் பிரவச்சனெல்லாம் பண்ணியிருக்கார். அது இன்னொரு தடவை சொல்கிறேன். அப்படி அவருக்கு சம்ஸ்கிருதங்கிறது அவர் இயல்பிலேயே அவருக்கு பிறவியிலேயே சம்ஸ்கிருதம் புரிஞ்சுது, அதை என்ஜாய் பண்ண தெரிஞ்சுது. அப்படி இருக்கச்சே அம்பா நவரத்ன மாலான்னு ஒரு ஸ்தோத்திரம். ஓம்கார பஞ்சரசுகீம் உபனிஷது தியான கேலிகலகண்டீம் ஆகம விபினமயூரீம் ஆர்யாமந்தர்விபாவயே கௌரீம் தயமான தீர்க்கநயனாம் தேசிகரூபேண தர்ஷிதாபியுதயாம் வாமகுச்ச நிஹிதவீணாம் வரதாம் சங்கீத மாத்திருக்காம் வந்தே அப்படின்னு ஆரம்பிக்கும். 9 ஸ்தோத்திரங்கள். இதில் சரிகம பதநிறதாம் தாம் வீணாசங்கிராந்த காந்தஹஸ்தாந்தாம் ஷாந்தாம் மிருதுலஸ்வாந்தாம் குச்சபரதாந்தாம் நமாமி சிவகாந்தாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு மகாபிரிவாக விஸ்தாரமாக உபன்யாசம் பண்ணியிருக்கா. அது அவள் குரலில் கேட்கணும், அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அந்த அம்பா நவரத்ன மாளிகாவில் யௌவனவன சாரங்கீம் அப்படின்னு ஒரு பதம் வரும். சாரங்கம்னா மான் அர்த்தம். யௌவனவனத்தில் இருக்கிற மானை போல் அம்பாள் இருக்கான்னு இது சுவாமிகள் மனசில் பதிஞ்சிருக்கு. ஒரு தடவை 25 வயசில் சென்னைக்கு வந்து சென்னையில் ஒரு ஒன்று குணத்தில் இருந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கார். அந்த குடத்தினத்தில் கணேச கணபாடிகள்னு ஒரு படித்தவர். அவர் ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் எழுதுறதில் அவருக்கு ஒரு ருச்சி. பண்டிதர், கவிஞர். அவர் மகாபெரிவா சென்னைக்கு வரும்போது பெரிவாளுக்கு ஒரு 5 ஸ்லோகம் எழுதி இதை பெரிவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு வச்சுட்டுருக்கார். ஆனால் அவருக்கு ஒரு தீட்டு வந்துடுத்து. சுவாமிகளோட பழகி சுவாமிகள் மேலே ரொம்ப அவருக்கு பிரியம் ஏற்பட்டுடுத்து. நல்ல வித்வத்து, சுவாமியோட வித்வத்தும் இருக்குது. அதே நேரத்தில் சுவாமிகள் பரம ரசிகர். ஒரு சின்ன குழந்தை ஒரு பாட்டு பாடினா கூட ஆஹான்னு கேட்பார். அது என்னென்னா அந்த அம்பாளோட நாமம் இருக்குது, அந்த மகான்களோட கிருத்தியை பாடுறான்னு அதைத்தான் ரசிப்பார். தவிர ஸ்ருதியாக தாளமானலாம் பார்க்க மாட்டார். அப்படி ஒரு சரசமான ஹிருதயம், அவளுக்கு ரசிகத்தன்மை. அதனால் இந்த இவர் எழுதின ஸ்லோகங்கள்லாம் படித்து காமிச்சா நன்னாயிருக்கு நன்னாயிருக்குன்னு ஒரு சுவாமி ரசிக்கிறதுனால அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா. அவருக்கு தீட்டு வந்தோடனே இந்த ஸ்லோகங்களை நீங்கள் போய் பெரியவா முன்னாடி கல்யாணம், நீ போய் பெரியவாட்ட படித்து இதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னே இவர் நான் குடுமையை வச்சுக்கலையே பெரியவா கோச்சுப்பாளன்னு உன்னெல்லாம் கோச்சுக்க மாட்டாடா நீ போய் படி அப்படின்னு என்கரேஜ் பண்ணி திருவட்டீஸ்வரம்பேட்டையில் பெரியவா வந்தபோது போய் படிச்சிருக்கார். காத்தால் பெரியவா கேட்டுட்டு சுவாது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சம்ஸ்கிருதத்துலாம் பேசுவாள் பெரியவா. நான் ஸ்நானம் பண்ணிட்டு பூஜை முடிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்லோகத்துக்கு ஜனங்களுக்கு தமிழில் அர்த்தம் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கா. இவர் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இந்த கலியுகத்தில் துவாபர யுகம் வரும்படியாக பண்ணிட்டேள் பெரியவா அப்படின்னு ஒரு ஸ்லோகம், அதை எடுத்து விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். பெரியவா ஆமோதனம் பண்ணி சாயங்காலம் சம்ஸ்கிருத காலேஜில் வந்து இதை படித்து வேறு ஒரு ஸ்லோகத்துக்கு அங்கே அர்த்தம் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கா. அங்கே வந்து சாயங்காலம் அந்த ஸ்லோகம் சொல்லும்போது இந்த சாரங்கம் அப்படிங்கிற பதம் பரமேஸ்வரனுக்கு சாரங்கபாணின்னு பேர். விஷ்ணு பரமாத்மாவுக்கு சாரங்கபாணின்னு பேர். வனமாலி கதி சாரங்கி அப்படின்னு சாரங்கம்ங்கிறது விஷ்ணு பகவான் கையில் இருக்கிற வில்லு, சாரங்கபாணின்னு பேர். சாரங்கம் அப்படின்னா மான் அர்த்தம். இவர் பரமேஸ்வரன் மான் முழுலாம் வச்சுட்டு இருக்கிறதுனால பரமேஸ்வரனுக்கு சாரங்கம். பரமேஸ்வரனா மகாபெரிவாளை எழுதியிருக்கார் கணேஷ் சாஸ்திரிகள். அதனால் அந்த ஸ்லோகத்திட்ட சொன்னோன்னே சாரங்கன்னா மான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பெரியவா கேட்டிருக்கா. அப்போது சுவாமிகள் வந்து எவ்வனவன சாரங்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே பெரியவா சந்தோஷப்பட்டு அப்படியா நீ அம்பாள் பக்தனா அப்படின்னு சொல்லலாம். சுவாமிகள் சொல்வார், அந்த மகாபெரிவா வாக்கால் நீ அம்பாள் பக்தனா அப்படின்னு சொன்னது என் வாழ்க்கையில் அவ்வளோ அது வைபவமாக இருந்தது அப்படின்னு சொல்வார். சுவாமிகள் அத்தியந்த அம்பாள் பக்தர். அதை ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தார். ஒரு பிச்சு ஸ்ரோதிகள்னு ஒருத்தர் இவரை தேடி வந்து என் கனவுல அம்பாள் வந்து சொன்னால் இந்த இடத்துல நீ இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஸ்ரீவித்யா மந்திரோபதேசம் பண்ணி ஒரு ஸ்ரீசக்கர யந்திரத்தை கொடுத்து எத்தனையோ லட்சம் ஆவர்த்தி பண்ண பின்ன இவருக்கு பூர்ணாபிஷேகம்னு ஸ்ரீவித்யில் ரொம்ப அதுதான் முடிவு. அது வரைக்கும் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனார். அந்த அப்பேற்பட்ட பாக்கியங்கள்லாம் அவர் கிடச்சது. ஆனால் சுவாமிகள் திரும்பவும் அந்த ஸ்தோத்திரம் எப்படி இந்த அம்பா நவரத்னமாலா பெரிவா அனுகிரகம் கிடச்சது, அதனால் எனக்கு அம்பாளுடைய அனுகிரகம் கிடச்சதுன்னு நினச்சாரோ அதே மாதிரி அவருக்கு இந்த மந்திரோபசங்கள்லாம் நடந்தாலும் மூக்கு பஞ்சி ஸ்தோத்திரத்து மேலே ரொம்ப பிரியம். அந்த ஸ்தோத்திரத்தை எடுத்து சொல்லும்போது தான் இவருடைய அந்த அம்பாள் பக்தி வெளிப்படும். நெத்தியில் விபூதி, வாயில் நாராயணநாமம், கிருஷ்ணன் கதை, ராமர் கதை, உள்ளுக்குள்ள அந்த அம்பாள் பக்தி அவரோடது. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.